இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவனுக்கு இருந்த ஒரு பெரிய வாஞ்சை
என்னவென்றால்,
தேவன் பரிசுத்தமான தேவன் என்பதை தம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விரும்பினார்.
And when he told them that you are my witnesses on the earth,
இந்த பூமியிலே நீங்கள் தான் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று தேவன் சொன்னபொழுது,
they were to demonstrate to the world the truth of God's holiness.
தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த சத்தியத்தை இந்த உலகத்திற்கு அவர்கள் வெளிக்காட்ட வேண்டியதாக இருந்தது.
But the Lord had a complaint against them.
ஆனால் தேவனோ தம்முடைய ஜனங்கள் மீது அவருக்கு ஒரு குறை இருந்தது.
You read that in Romans chapter 2.
ரோமர் 2 அதிகாரத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
Verse
24. 24 வசனம்.
The name of God is blasphemed among the Gentiles because of you.
உங்கள் நிமித்தமாக தேவனுடைய நாமம் பொற்ஜாதிகளுக்குள்ளேயும் தூஷிக்கப்படுகிறது.
This is quoted in Romans 2 verse 24.
இந்த வாசகமானது ரோமர் 2:24 இல் சொல்லப்பட்டிருக்கிறது.
And Isaiah 52 in the Old Testament and verse 5.
பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 52:5 இல் சொல்லப்பட்டிருக்கிறது.
The name of the Lord is dishonored. Was dishonored in the world because of the way the Israelites were living.
இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிலைமை தேவனுடைய நாமம் பூமியிலே தூஷிக்கப்படுகிறதா இருந்தது.
The first prayer that the Lord taught us to pray was our Father who art in heaven, hallowed be thy name.
பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்கிற ஜெபத்தை தான் தேவன் முதலாவது நாம் ஜெபிக்க முடியாய் சொல்லி கொடுத்தார்.
I would say that most Christians do not make that number one prayer of theirs.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஜெபத்தை தங்களுடைய முதலாவது ஜெபமாக வைக்கவில்லை என்று தான் நான் சொல்லுவேன்.
Many of you may be praying that Tamil Nadu will be saved.
தமிழ்நாடு ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று உங்களில் அநேகர் ஜெபிக்கலாம்.
India will be saved.
இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கலாம்.
There are preachers in America who say America must repent.
அமெரிக்காவிலே பிரசங்கியார்கள் இப்படி சொல்கிறார்கள், அமெரிக்கா மனம் திரும்பு என்று.
These are all people who have not read God's word.
இவர்கள் யார் என்றால் இவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்காதவர்கள்.
You can't go to Afghanistan and say Afghanistan must repent.
நீங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு போய் ஆப்கானிஸ்தானை மனம் திரும்பு என்று நீங்கள் சொல்ல முடியாது.
Or Iraq repent.
அல்லது ஈராக்கை மனம் திரும்பு என்று சொல்ல முடியாது.
It's just as foolish to say America must repent.
அமெரிக்கா மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு புத்தியனமோ அவ்வளவுதான் புத்தியனமானது. ஈராக்கே மனம் திரும்ப என்று சொல்வது.
Or India must repent.
அல்ல, இந்திய தேசம் மனம் திரும்ப வேண்டும்.
No.
இல்லை.
It's an individual who repents, not a nation.
ஒரு தேசம் மனம் திரும்புவதல்ல, தனிப்பட்ட மனிதன் மனம் திரும்ப வேண்டும்.
Many people have not understood the difference between old covenant and new covenant.
பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் அநேகர் இன்னுமாய் வித்தியாசத்தை விளங்காமல் இருக்கிறார்கள்.
90% of believers don't have a clue. That new covenant, old covenant has been abolished.
பழைய உடன்படிக்கையானது அது முடிந்து விட்டது, நீக்கப்பட்டு விட்டது, புது உடன்படிக்கையில் நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து சற்றேனும் ஒரு தெளிவில்லாமலே அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள்.
There was a certain way in which God dealt with the world in old covenant times.
பழைய உடன்படிக்கை காலத்திலே தேவன் அந்த உலகத்தோடு கூட ஒரு விதமாக இடைப்பட்டார்.
And that is why he would send the prophets to even preach against the nations in the Old Testament.
ஆகவே தான் பழைய உடன்படிக்கை காலத்திலே தேசத்துக்கு விரோதமாகவே தீர்க்கதரிசிகள் பிரசங்கித்தார்கள், அப்படி தேவன் விரும்பினார்.
Jeremiah and all would preach against the nations.
எரேமியாவும் மற்ற தீர்க்கதரிசிகளும் அந்த தேசத்துக்கு விரோதமாக பிரசங்கித்தார்கள்.
Some message to Moab and Ammon and Egypt and all that.
அம்மோனுக்கு ஒரு செய்தி, மோவாபுக்கு ஒரு செய்தி, எகிப்துக்கு ஒரு செய்தி என்ற நாட்டுக்காக ஒரு செய்தி.
But not in the new covenant.
ஆனால் புதிய உடன்படிக்கையில் அப்படி அல்ல.
Paul didn't have any message for Rome.
பவுல் ரோம தேசத்துக்கு என்ற ஒரு செய்தி கொடுக்கவில்லை.
He didn't even have a message for Israel.
இஸ்ரவேலுக்கு மட்டும், இஸ்ரவேலுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு கூட ஒரு செய்தி இல்லை.
There's no message for India in the Bible.
வேதத்திலே இந்தியா தேசத்துக்கு என்ற ஒரு செய்தியும் இல்லை.
There's no message for any country in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே எந்த ஒரு தேசத்துக்கும்
செய்தி இல்லை. Today the Bible says God is calling out of all the nations a people for his name.
தேசங்களிலிருந்து தம்முடைய நாமத்திற்கு மகிமையாக ஜனங்களை தேவன் அழைக்கிறார்.
That is the reason why God is calling people.
ஆகவே தான் தேவன் ஜனங்களை அழைக்கிறார் இந்த காரணத்திற்காக.
If you understand that, it is very clearly written in Acts of the Apostles.
அப்போஸ்தலர் நடபடிகளில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது.
In Acts chapter 15,
அப்போஸ்தலர் நடபடிகள் 15 அதிகாரம்.
This is when the apostles were discussing together.
அப்போஸ்தலர் எல்லாரும் ஒருவர் ஒருவர் கூட்டி ஆலோசனை பண்ணின நேரம்.
See here in Acts 15.
அப்போஸ்தலர் நடைபெற்ற 15 அதிகாரம்
Verse 16 onwards.
16 வசனத்திலிருந்து.
Sorry, verse 14.
14 வசனத்திலிருந்து.
Acts 15:14.
அப்போஸ்தலர் நடைபெற்ற 15 அதிகாரம் 14 வசனம்.
Peter has related how God first concerned himself about taking from among all the nations of people for his name.
14 வசனம். தேவன் புறஜாதிகளின் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தேர்ந்து கொள்ளும்படி.
That's a very important verse.
இது மிக மிக முக்கியமான ஒரு வசனம்.
God is not calling a nation.
இன்றைக்கு தேவன் ஒரு தேசத்தை அழைப்பதில்லை.
In the Old Testament he had dealt with a nation.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேசத்தோடு கூட இடைப்பட்டார்.
And he spoke to many nations.
அநேக தேசங்களுக்கு பேசினார்.
But today God doesn't have any message for India or Afghanistan or America or anything.
ஆனால் இன்றைக்கு தேவனுக்கு இந்தியாவுக்கென்றோ ஆப்கானிஸ்தானுக்கென்றோ அமெரிக்காவுக்கென்றோ ஒரு செய்தி அல்ல.
God's message is the same for all the people in the world.
உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய செய்தி ஒன்றுதான்.
Out of all the billions of people and all the countries in the world,
இந்த உலகத்திலே நிறைந்திருக்கக்கூடிய அனைத்து நாடுகளில் உள்ளதான கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலிருந்து
God is calling out a people for his name.
தம்முடைய நாமத்திற்கென்று ஒரு ஜனத்தை தேவன் அழைக்கிறார்.
So the apostle Peter, when he preached on the day of Pentecost,
பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது,
there's a list of nations there. About 17 nations are mentioned there.
அங்கே 17 நாடுகளுடைய பெயர்கள் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது.
They're all listed there.
அங்கே எல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கிறது.
And he preached to them.
அவர்களுக்கு பிரசங்கித்தார்கள்.
And he did not have a message for this nation or that nation or the other nation.
அங்கே இந்த தேசத்துக்கு இந்த செய்தி, அந்த தேசத்துக்கு இந்த செய்தி என்று சொல்லி ஒவ்வொரு தேசத்துக்கும் தனிப்பட்ட செய்தி இல்லை.
It was for the individuals who were there.
அங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களுக்கு தான் அந்த செய்தி.
It doesn't matter which of the 17 nations you are from.
நீங்கள் அந்த 17 தேசத்திலிருந்து எந்த தேசத்திலிருந்து வந்திருந்தாலும் அது ஒரு பொருட் அல்ல.
The message of the Lord is repent.
தேவனுடைய செய்தி என்னவென்றால் மனம் திரும்பு.
Acts 2:38.
அப்போஸ்தலர் 2:38.
So out of all those nations God is calling out those who will respond to the message of repentance.
இந்த தேசங்களிலிருந்து தம்முடைய மனம் திரும்புதலின் செய்திக்கு கீழ்ப்படிகிற மக்களை தேவன் அழைக்கிறார்.
Like it says here,
இங்கே சொல்லப்பட்டது போல,
out of the nations he is calling out a people.
புறஜாதிகள் நின்று அந்த தேசத்திலிருந்து தேவன் தமக்காக ஒரு ஜனத்தை தேர்ந்து கொள்ளும்படி. எதற்காக?
Not that they might go to heaven.
அவர்கள் பரலோகத்துக்கு போகும்படிக்காக.
This is one of the biggest false teachings in Christianity.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற மிகப்பெரிய பொய் உபதேசம் இதுதான்.
Propagated by evangelists.
சுவிசேஷகர்களினாலே சொல்லப்படுகிறதான பிரகடனப்படுத்துகிறதான செய்தி.
God's main aim is to take you to heaven.
தேவனுடைய பிரதானமான நோக்கம் உங்களை பரலோகத்துக்கு எடுத்து செல்வது என்று.
God's main aim is to save you from hell.
தேவனுடைய பிரதானமான நோக்கம் உன்னை நரகத்திலிருந்து இரட்சிப்பது.
Many people are preaching a man-centered gospel.
மனுஷனை மையமாய் வைத்திருக்கக்கூடிய ஒரு சுவிசேஷத்தை தான் அநேக சுவிசேஷகர்கள் பிரசங்கிக்கிறார்கள்.
You need to understand the falsehood of the man centered gospel.
மனிதனை மையமாய் வைத்து அறிவிக்கக்கூடியதன சுவிசேஷத்தின் பொய்த்தனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
That the most important thing is your interest.
உன்னுடைய விருப்பம் அதுதான் மிக முக்கியம் என்பது.
That is like saying our father who art in heaven hallowed be my name.
அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னால் பரமண்டன்கிற எங்கள் பிதாவே என்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
My kingdom come.
என்னுடைய ராஜ்யம் வருவதாக.
My will be done.
என்னுடைய சித்தம் செய்யப்படுவதாக.
That is the spirit of Adam.
இது ஆதாமுடைய ஆவி.
Father in heaven,
பரலோகத்திற்கு பிதாவே,
take care of my name,
என்னுடைய பெயரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க,
take care of my kingdom,
என்னுடைய ராஜ்யத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க,
take care, help me to do my will,
என்னுடைய சித்தத்தையே செய்ய எனக்கு உதவி செய்யுங்க.
That is exactly what the devil wants you to do.
நீங்கள் இதை தான் செய்ய வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறார்.
But Jesus taught us to pray the opposite.
ஆனால் இயேசு இதற்கு நேர் மாறாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்.
God message is not how to go to heaven.
தேவனுடைய செய்தி நீ எப்படி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பது அல்ல.
No.
இல்லை.
If you are preaching that gospel, that's a wrong gospel.
இந்த சுவிசேஷத்தை நீ இன்னும் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டிருப்பாயானால் அது தவறான சுவிசேஷம்.
God is calling out a people so that his name can be hallowed on this earth.
இந்த பூமியிலே அவருடைய நாமம் பரிசுத்தப்படும்படியாக மகிமைப்படும்படியாக தேவன் ஜனங்களை அழைக்கிறார்.
Is that what you are preaching?
இதை தான் நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களா?
Don't build a church to tell make getting ready people to go to heaven.
பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி ஒரு சபையை நீங்கள் கட்ட வேண்டாம்.
God wants to make people who are becoming like Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவைப் போல மாறும்படிக்கு தான் ஜனங்களை தேவன் அழைக்கிறார்.
That's why we need to be filled with the Holy Spirit.
ஆகவே தான் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டியிருக்கிறது.
Many times in question answer time people ask this question.
அநேக கேள்வி நேர பதில் கேள்வி பதில் நேரங்களிலே ஆனால் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள்.
Do I need to be baptized in the Holy Spirit to go to heaven?
பரலோகத்துக்கு போவதற்கு பரிசுத்த அபிஷேகம் பெற வேண்டுமா?
I say first of all you should not be interested in going to heaven.
முதலாவது பரலோகத்துக்கு போவதிலே விருப்பம் என்று சொல்லி இருக்க கூடாது உனக்கு.
You should be ashamed that you are dishonoring God's name on earth.
பூமியிலேயே நான் தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்துகிறேனே என்பதற்காக நீ வெட்கப்பட வேண்டும்.
And your aim should be to glorify God's name on earth now.
உன்னுடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவரே இப்பொழுதிலிருந்து நான் பூமியிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இருக்க வேண்டும்.
Forget about going to heaven.
பரலோகத்துக்கு போவதை மறந்து விடுங்கள்.
You have dishonored God's name on earth. Now you must glorify God's name on earth.
தேவனுடைய நாமத்தை இந்த பூமியிலே தூஷித்து விட்டால் இனிமேல் நீ தேவனுடைய நாமத்தை கனப்படுத்த வேண்டும்.
The gospel is centered in God, not in man.
சுவிசேஷம் என்பது மனிதனை மையமாய் கொண்டதல்ல தேவனையே மையமாய் கொண்டது.
It's a big trick of the devil who has used so many preachers to change that center to man.
இந்த மையத்தை மனிதனை நோக்கி மாற்றி விடக்கூடிய அளவுக்கு பிசாசு அநேக பிரசங்கியாரளை பயன்படுத்தி தான் தன்னுடைய தந்திரத்தினாலே
made God a servant of man instead of man being a servant of God.
மனிதன் தேவனுக்கு பணிவிடையாளாய் இருப்பதை காட்டிலும் தேவனை மனிதனுக்கு பணிவிடையாய் மாற்றக்கூடியதான சுவிசேஷம்.
There is a tale called Aladdin and the magic lamp.
Alauddin Abdullah adisiya vilakku endradana oru kadai irukkirathu.
And you know, if you have read it, it is like this.
Neengal andha kadhaiye eppadi padithirpeergal.
You rub that lamp.
Andha vilakkai konjam theithu vidungal.
Suddenly one demon like person will come.
Oru thirirendra pey pola oru nabar adilirundhu thondruva.
Master, what do you want me to do?
Ejamaane naan enna seiya vendum endru ketpa.
And he says, I want a palace.
Enakku oru aranmanai vendum.
And he makes a palace for him.
உடனே அரண்மனையை உண்டாக்கி கொடுத்து விடுவார்.
Anytime he wants something, he just rubs that lamp.
எப்பொழுதெல்லாம் தனக்கு ஒன்று தேவையோ அப்பொழுது அந்த விளக்கை தேய்த்தால் போதும்.
And this big genie will come and say, what do you want me to do, master?
பெரிய தேவதை தோன்றி, எஜமானே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த தேவதை கேட்கும்.
This is the type of gospel that many people are preaching.
இன்றைக்கு அநேக பிரசங்கிக்கிற சுவிசேஷம் இப்படி தான் இருக்கிறது. அலாவுதீன் அற்புத விளக்கை போல.
Name of Jesus is like some type of magic lamp.
இயேசுவின் நாமம் என்பது ஏதோ மந்திர விளக்கை போல இருக்கிறது.
Rub it.
அதை தேய்த்தால்
God will come and say, yes sir, master, what do you want me to do?
தேவனாலே திடீரென்று தோன்றி ஆம் ஐயா உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை கேட்பது போல.
Do this for me.
எனக்கு இதை செய்ய மாட்டவரே.
Okay, I will do it.
சரி நான் செய்கிறேன்.
And he goes away.
அவர் போய் விடுகிறார்.
Again in the name of Jesus and God appears, what do you want me to do?
பிரகம் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லும்போது தேவன் தோன்றுகிறார். என்ன உனக்கு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்.
Isn't that how you pray?
இப்படி நீங்கள் ஜெபிப்பதல்லையா?
God must do this and God must do that.
எனக்கு ஆண்டவர் இதை செய்ய வேண்டும் எனக்கு ஆண்டவர் அதை செய்ய வேண்டும்.
How many preachers are preaching?
இப்படி தான் அநேக பிரசங்கியார்கள்
பிரசங்கிக்கிறார்கள். In the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்ல வருகிறார்கள்.
And you can command God.
தேவனே இயேசுவின் நாமத்தில் இங்க வாரும்.
Come on, give me money.
வாரும் எனக்கு பணத்தை தாரும்.
Make my church a big church.
எங்களை சபையை பெரிய சபையா மாற்றும்.
Make it a big, give me a big building.
எனக்கு பெரிய கட்டடத்தை தாரும்.
Give me a new car.
எனக்கு புது காரை தாரும்.
And the car must be blue color.
அந்த கலர் காருடைய கலர் நீல நிறமா இருக்க வேண்டும்.
This is old Aladdin and the magic lamp story which we read as children.
இது நாம் பிள்ளைகளா இருந்த பொழுது படித்த அலாவுதீனின் அற்புத விளக்கு கதை.
Don't you admire the devil for what a work he has done, that he has made Christian preachers preach about Aladdin and the magic lamp?
அலாவுதீன் அற்புத விளக்கு பிரசங்கிக்க முடியாக பிரசங்கியர்களை மயக்கி விட்டானே. சாத்தானுடைய தந்திரம் எவ்வளவு பெரியது பார்த்தீங்க உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா?
What a fantastic person the devil is. Not only he has got his own servants, he has made Christian preachers preach this rubbish.
எவ்வளவு அற்புதமான மனிதன் பாருங்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு வஸ்து சாத்தான் பாருங்கள். தனக்கென்று மக்களை வைத்திருக்கிறான். கிறிஸ்தவ பிரசங்கியர்களையும் தனக்கென்று அவன் குத்தகைக்கு எடுத்து விட்டான்.
It's possible that some of you have got that gospel in your head.
உங்களுடைய ஒரு சிலருக்குள்ளாக தலைக்குள்ளாக இந்த சுவிசேஷம் இறங்கி விட்டது. பிரியமானவர்,
God is my servant.
தேவனுடைய வேலைக்காரர்.
I can ask in the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே எதை வேண்டுமானாலும்
நான் கேட்கலாம். He will take me to heaven.
என்னை பரலோகத்துக்கு
He will heal my sickness.
அவன் வியாதியை குணமாக்க வேண்டும்.
He will give me money.
என்ன பணத்தை கொடுத்து
வேண்டும். The preachers preaching to this.
இந்த பிரசங்கியர்களை பிரசங்கிகள் இந்த பிரசங்கத்தை செய்து
கொண்டிருக்கிறார்கள்.
Yes, one day
he will give you money.
அவங்களுக்கு பணத்தை தருவார்.
He will give you health.
ஆரோக்கியத்தை தருவார்.
He will give you all types of earthly things.
பூமிக்குரிய எல்லா காரியத்தையும் தருவார்.
He can he do miracles for you.
உனக்கென்று அற்புதங்களை செய்வார்.
He can do every miracle the preacher says.
பிரசங்கியா சொல்லுகிற ஒவ்வொரு அற்புதத்தையும் இயேசு செய்தாக வேண்டும்.
He'll give you money.
அவர் உனக்கு பணத்தை தருவார்.
But he can't give me money.
ஆனா எனக்கு பணத்தை தர மாட்டார்.
That you have to give.
அது நீங்க தான் எனக்கு பணம் தரணும்.
What type of God is this?
எவ்விதமான கடவுள் இவர்?
He'll give you money but he can't give me money.
உனக்கு பணத்தை தருவார் எல்லாத்தையும் தர எனக்கு தர மாட்டார்.
You people must collect and give me money.
நீங்க எல்லாம் பணத்தை எல்லாம் சேகரித்து எனக்கு கொடுங்க.
And there are stupid believers who believe this deception.
இந்த ஏமாற்றுக்காரையை நம்பக்கூடிய புத்தியீனமான விசுவாசிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Any ordinary unconverted person will see through this deception such people preach.
என்ன இம்மா இவ்வளவு ஏமாற்று வேலையாக இருக்கிறது என்று சாதாரண ரட்சிக்கப்படாத மனிதன் இனம் கண்டுகொள்வான்.
But you listen to all these preachers.
இந்த பிரசங்கியருடைய பிரசங்கத்தெல்லாம்
கேட்டு பாருங்க. They all preach this on television.
இவங்க எல்லாம் டிவியிலே
பிரசங்கிக்கிறார்கள். God can give you money.
தேவன் உனக்கு பணத்தை தருவார்.
But for my money you must give a collection and
என்னுடைய பணத்துக்கு நீங்கள் தான் பணம் அனுப்ப வேண்டும்.
Can't you see the hollowness of that?
இதனுடைய வெட்டுத்தனத்தை நீங்கள் பார்க்க முடியவில்லையா?
The pastors who are preaching that.
இதை பிரசங்கிக்கக்கூடிய பாஸ்டர்மார்கள்
Because it's a man-centered gospel.
மனிதரை மையமாய்க் கொண்ட சுவிசேஷம்.
God is like Aladdin's genie, they're ready to do anything for
you. எதையும் உனக்கு செய்ய தயாராக இருக்கக்கூடிய அற்புத விளக்கை போல அலாவுதீன் அற்புத விளக்கை போல கடவுள் இருக்கிறார் என்று சித்தரிக்கக்கூடிய பொய் சுவிசேஷம்.
So listen to this.
இதை கவனித்து கேளுங்கள்.
God is calling out of the nations a people for his name.
ஜாதிகளிலிருந்து தம்முடைய நாமத்திற்கென்று மக்களை அழைக்கிற தேவன்.
He's not calling any nation to repent.
எந்த ஒரு தேசத்தையும் குறிப்பிட்டு நீ மனந்திரும் என்று சொல்வதில்லை.
Nation to repent means who will repent?
தேசம் மனந்திரும் என்று சொல்ல யார் மனந்திரும்புவார்?
President has got to repent.
ஜனாதிபதி மனந்திரும்ப வேண்டுமா?
This is not the days of Jonah where Jonah went to Nineveh and told Nineveh to repent.
நினிவேக்கு யோனா சென்று நினிவேயை மனந்திரும் என்று சொன்னது போல அந்த நாட்களில் நான் வாழவில்லை.
God is not dealing with nations today.
இன்றைக்கு தேவன் தேசத்தோடு கூட இடைபோவதில்லை.
He is dealing with individuals.
அவர் தனிப்பட்ட நபர்களோடு கூட இடைபட்டுக் கொண்டிருக்கிறார்.
If he is dealing with a group, it is the church.
அவர் அப்படியே ஒரு குழுவோடு கூட இடைபடுகிறார் என்று சொன்னால் அந்த குழு சபை.
Yeah, he can tell the church to repent.
சபையை பார்த்து மனம் திரும்ப என்று அவர் சொல்லலாம்.
In fact, in Revelation chapter 2 and chapter 3 you read that.
வெளிப்படுத்தின விசேஷம் 2 3 அதிகாரங்களில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
He preaches, the Lord says to John, send this message to this church, this church, this church.
இந்த செய்தி இந்த சபைக்கு அனுப்பு, இந்த சபைக்கு அனுப்பு, இந்த சபைக்கு அனுப்பு என்று சொல்கிறார்.
And to the leaders of the church.
அந்த சபையின் தலைவர்களுக்கு அனுப்பு.
Repent, repent, repent.
மனம் திரும்ப, மனம் திரும்ப, மனம் திரும்ப.
Whom is the Lord asking to repent?
யார் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார்?
The elders.
மூப்பர்களை
பார்த்து. First of all the elders.
முதலாவதாக மூப்பர்கள்.
And then the church.
அதற்கு பிறகு சபை.
He is not asking any nation to repent.
தேசத்தை மனம் திரும்ப என்று அவர் கேட்கவில்லை.
But he is asking individuals in every part of the world, repent and turn from your sin.
உலகத்தின் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களை மனம் திரும்ப என்று ஆண்டவர் அழைக்கிறார்.
Individuals.
தனிப்பட்ட நபர்களை.
You see, the great tragedy today is that we have a whole generation of Christians who have not studied the Bible.
இன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிதாபம் என்ன தெரியுமா? வேதத்தையே படிக்காத ஒரு சந்ததி, கிறிஸ்தவ சந்ததி நம்முடைய மத்தியில் உருவாகி
கொண்டிருக்கிறது. That is why all these television preachers can fool these Christians.
ஆகவே தான் எவ்வளவோ டிவியிலே வரக்கூடிய பிரசங்கியார்கள் இந்த கிறிஸ்தவளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
They can't fool me because I know the Bible.
நான் வேதத்தை அறிந்திருக்கிறபடியால் என்னை அவர்கள் ஏமாற்ற முடியாது.
And I hope you in our churches will study the Bible so that they cannot fool you.
உங்களையும் ஏமாற்ற கூடாத அளவுக்கு நீங்கள் வேதத்தை நன்றாக கற்று அறிந்திருக்க வேண்டும்.
The gospel is centered in God.
சுவிசேஷம் தேவனையே மையமாய் கொண்டிருக்கிறது.
Does the gospel concern you or does it concern Jesus?
சுவிசேஷம் இயேசுவை பொறுத்த காரியமா அல்லது உன்னை பொறுத்த காரியமா?
You need to understand that.
அது விளங்கிக் கொள்ள வேண்டும்.
When we preach the gospel,
நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது,
is it for you?
அது உனக்கா?
No.
இல்லை.
It concerns God's name.
அது தேவனுடைய நாமத்தை பொறுத்த காரியம்.
God's name is dishonored in India.
தேவனுடைய நாமம் இந்திய தேசத்திலே தூஷிக்கப்படுகிறது, கனவினப்படுத்தப்படுகிறது.
The name of Jesus is dishonored in Tamil Nadu.
இயேசுவின் நாமமானது தமிழ்நாட்டிலே கனவினப்படுத்தப்படுகிறது.
And God wants a people who will glorify his name.
அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு, மகிமைப்படுத்தும்படிக்கு ஜனங்கள் இயேசுவுக்கு தேவை.
God wants your home to glorify his name.
நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக உன்னுடைய குடும்பம் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது.
See Romans chapter 1.
ரோமர் 1 அதிகாரம்.
Paul says I am a bond servant of Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
I am not here to preach any gospel any man tells me.
மனிதன் சொல்லக்கூடிய விதத்திலே நான் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் இங்கே இல்லை.
I say the same thing.
நானும் அதையே
சொல்கிறேன். I am a bond servant of Jesus Christ.
நான் இயேசுவுக்கு ஒரு அடிமையாக இருக்கிறேன்.
Paul said I am set apart for the gospel of God.
தேவனுடைய சுவிசேஷத்திற்கு என்று வேறுபிரிக்கப்பட்டவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
This gospel verse 2 was promised long ago by the prophets in the holy scriptures.
பரிசுத்த வேதாகமத்திலே இந்த சுவிசேஷமானது எவ்வளவோ நாட்களுக்கு முன்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
And whom does this gospel concern?
இந்த சுவிசேஷம் யாரை பற்றிய சுவிசேஷம்?
See verse 3. It concerns his son Jesus Christ.
அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட சுவிசேஷம் என்று நான்
வாசிக்கிறேன். It is not a gospel about me and you.
இது என்னை குறித்த உங்களை குறித்த சுவிசேஷம் அல்ல.
Which is the gospel you preach?
நீங்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் எந்த சுவிசேஷம்?
Are you following the empty traditions of today's preachers?
இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கியாருடைய வெறுமையான பாரம்பரியத்தை பின்பற்றுகிறீர்களா?
You must be saved from hell.
நீ நரகத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும்.
God, the genie of Aladdin's lamp has come.
இப்பொழுது அலாவுதீன் அற்புத விளக்கு வந்துவிட்டது. தேவனே, அவரை கேள்.
He will do anything for you.
உனக்கென்று அவர் எதையும் செய்வார்.
Stop preaching that gospel.
இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை நிறுத்தி விடுங்கள்.
Tell people you have dishonored God's name in your life.
உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவனுடைய நாமத்தை கனவினப்படுத்தி விட்டாய் என்று
சொல்லுங்கள். God's name must be honored.
தேவனுடைய நாமமானது கனப்படுத்தப்பட வேண்டும்.
Turn back and honor his name.
நீ மனம் திரும்பி தேவனுடைய நாமத்தை கனப்படுத்து.
The good news concerns his son.
அந்த நல்ல செய்தியானது அவருடைய குமாரனை பற்றிய செய்தி.
God sent the Holy Spirit on earth just like Abraham sent his servant to Mesopotamia.
ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை மெசபொத்தியாமாவுக்கு அனுப்பினது போலவே பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார்.
In Genesis 24.
ஆதியாகமம் 24 அதிகாரம்.
We read God Abraham sent his servant to Mesopotamia.
மெசபொத்தியாமிய நாட்டுக்கு தம்முடைய வேலைக்காரனை ஆபிரகாம் அனுப்புகிறார்.
The Ur of the Chaldees, that nation.
அந்த கல்தேயருடைய ஆளுகையில் செய்கிற மக்களுக்கு அனுப்புகிறார்.
What did he go for?
எதற்காக அங்கே போனார்?
He said, "Go and find a bride for my son Isaac."
என்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக அந்த ஊருக்கு போய் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறார்.
That is how God has sent the Holy Spirit.
இப்படிதான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார்.
The Father has sent the Spirit into the world.
பிதாவானவர் தன்னுடைய ஆவியானவரை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார்.
And says, "Find a bride for my son Jesus Christ."
என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியை கண்டுபிடி.
The Holy Spirit has not come here to give us thrills.
பரிசுத்த ஆவியானவர் ஏதோ நமக்கு பரவசத்தை ஊட்டும்படியாக வரவில்லை.
All people say, "I got an electric shock."
எனக்கு மின்சார அதிர்ச்சி வந்தது.
The Holy Spirit threw me there and threw me here.
என்னை அங்கே தூக்கி இருந்தார், இங்கே தூக்கி இருந்தார்.
And made me speak in tongues.
அன்னிய பாஷை பேச வைத்தார்.
That's not the primary purpose the Holy Spirit has come for.
பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதன பிரதான நோக்கம் அதுவல்ல.
He came to find a bride for Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு மனவாட்டியை தேர்வு செய்யும்படியாக ஆவியானவர் வந்திருக்கிறார்.
Abraham's servant went there and looked.
ஆபிரகாமுடைய வேலைக்காரன் அங்கே போய் பார்க்கிறார்.
And prayed to God, "God, guide me to the right person."
ஆண்டவரே, சரியான பெண் இடத்திலே, நபர் இடத்திலே என்னை வழிநடத்தும்படி
ஜெபிக்கிறார். And he found Rebecca.
அங்கே ரெபெக்காளை கண்டுபிடிக்கிறார்.
And took her back to Isaac.
ரெபெக்காளை ஈசாக்கு இடத்திற்கு
கொண்டு சென்றார். The Holy Spirit, he didn't take all the girls in Mesopotamia back.
எல்லா பெண்களையும் அங்கே கூட்டிக் கொண்டு செல்லவில்லை.
He took one.
ஒரே ஒரு பெண்ணை.
And God is seeking for those who will be the bride of Jesus Christ on this earth.
இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாளியாய் மனவாட்டியாய் இருக்கிறவர்களை தான் தேடுகிறார்.
And he's going, and the Holy Spirit is preparing them.
அந்த பரிசுத்த ஆவியானவர்களை ஆயத்தப்படுத்துகிறார்.
On the journey back, Abraham's servant must have been talking to Rebecca about Isaac all the time.
அந்த நீண்ட பிரயாணத்திலே அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களே சார் ரெபெக்கா இடத்திலே மனவாளனை பற்றி மாப்பிளையை பற்றி பேசிக்கொண்டே இருந்திருப்பார்.
The Holy Spirit will always speak to us about Jesus.
அதே போல பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே நம்மிடத்தில் இயேசுவை பற்றியே பேசுவார்.
This long journey that we have to walk before that we have to go before we reach the marriage.
நாம் அந்த திருமணத்தை அடைவதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய நீண்ட பிரயாணத்திலே
is the Holy Spirit telling you more and more about Jesus every day?
ஒவ்வொரு நாளும் அதிகம் அதிகமாக இயேசுவை பற்றி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாரா?
I'm so excited.
நான் பரவசம் அடைகிறேன்.
Even in the last one or two weeks the Holy Spirit has shown me new things about Jesus I never saw in 50 years.
50 ஆண்டுகளாக நான் காணாத காரியங்களை கடந்த 1-2 வாரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பற்றி அதிகமாக எனக்கு
காண்பித்துள்ளார். The Holy Spirit showing you something new about Jesus.
இயேசு கிறிஸ்துவை பற்றி புதிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்.
Some of those things are very intimate and personal.
அதிலே ஒரு சில காரியங்கள் மிகவும் தனிப்பட்ட காரியங்களாய் இருக்கிறது.
How the Lord shows you this area you have not yet become like Jesus.
இந்த பகுதியில் இன்னுமாய் நீ இயேசுவை போல மாறவில்லை என்று தனிப்பட்ட விதத்தில் அவர் சொல்கிறார்.
This is what Jesus is like.
இப்படி தான் இயேசு இருக்கிறார் என்று ஆவியானவர் சொல்கிறார்.
And then comes a great longing in me to be like him in that area.
பிறகு அந்த பகுதியில் அவரை போல நான் இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தாகம் எனக்குள்ளாக
உண்டு. Because the gospel does not concern me.
ஏனென்றால் சுவிசேஷமானது என்னை பொறுத்த சுவிசேஷம்.
The gospel concerns Jesus Christ.
சுவிசேஷம் என்பது இயேசுவை பொறுத்த காரியம்.
And he wants my life to glorify him.
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவருக்கு என்னுடைய வாழ்க்கை தேவைப்படுகிறது.
Do you know that this is what God has always looked for on the earth?
எப்பொழுதே தேவன் பூமியில் இதைத்தான் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
You heard me say that the first book in the Bible is the book of Job.
வேதத்தில் காணப்படுகிற முதல் புத்தகம் யோபின் புத்தகம் என்று நான் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
And if you have not understood the reason for that,
அதனுடைய விளக்கம் உங்களுக்கு தெரியவில்லையா? ஏன் காரணம் என்று தெரியவில்லையா?
Genesis was not written by Adam, it was written by Moses.
ஆதியாகமம் புத்தகம் ஆதாமினால் எழுதப்படவில்லை, அது மோசேயினால் எழுதப்பட்டது.
It was written 2500 years after Adam.
ஆதாமுக்கு பிறகு 2500 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்ட புத்தகம்.
The book of Genesis was written 2500 years after Adam.
ஆதாமுக்கு பிறகு 2500 ஆண்டுகள் கழித்து தான் ஆதியாகமம் எழுதப்பட்டது.
But the book of Job was written before that.
ஆனால் யோபின் புத்தகம் அதற்கு முன்பதாக எழுதப்பட்டது.
Because Job lived long before Moses.
மோசேக்கு முன்பதாக எவ்வளவு ஆண்டுகள் முன்பதாக யோபு வாழ்ந்தார்.
He had no connection with Israel.
இஸ்ரவேலுக்கும் அவருக்கும் தொடர்பில்லை.
He may have lived around the same time as Abraham or Melchizedek or something like that.
ஆபிரகாம் வாழ்ந்த காலகட்டத்திலே அல்லது மெல்கிசேதேக் வாழ்ந்த காலகட்டத்திலேயும் இவர் வாழ்ந்திருக்கலாம்.
You know, in Abraham's time there were other people who knew about God.
ஆபிரகாம் நாட்களிலே தேவனை பற்றி அறிந்த மற்ற மக்களும் இருந்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
Melchizedek was one of them.
அதிலே ஒருவர் மெல்கிசேதேக்.
And Job also may have been one of them in another country.
அந்த நாட்களிலே வேறு ஒரு தேசத்திலே தேவனை அறிந்த ஒரு மனிதனாக யோபு இருந்திருக்கலாம்.
And the book of Job,
யோபின் புத்தகம்,
written long before Genesis.
ஆதியாகமம் எழுதப்பட்டதுக்கு முன்பதாகவே எழுதப்பட்டது.
It's the first book that God wrote for man.
மனிதனுக்கென்று தேவன் எழுதின முதல் புத்தகம் யோபின் புத்தகம்.
And it has no connection with Israel.
இஸ்ரவேலுக்கும் இந்த புத்தகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
There's no mention of Abraham, Isaac, Jacob, Israel, nothing in this book.
ஆபிரகாமை குறித்தோ, ஈசாக்கை குறித்தோ, யாக்கோபை குறித்தோ, இஸ்ரவேலை குறித்தோ இந்த புத்தகத்தில் ஒன்றும் எழுதப்படவில்லை.
All the other 65 books of the Bible have got some connection, some mention of Israel or something.
மீதி உள்ள 65 புத்தகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இஸ்ரவேலோடு தொடர்புடைய புத்தகமாக இருக்கிறது.
But not Job.
ஆனால் யோபின் புத்தகம்.
It was written long before there was any Abraham or Israel.
ஆபிரகாமும் இஸ்ரவேலும் உண்டாவதற்கு முன்பதாகவே எழுதப்பட்ட புத்தகம்.
And it's very interesting that when God decided to write a book for man,
manidarkendra devan oru puthagathai mudhalavathu ezhuda aarambitha poludhu,
he does not write about a nation,
oru desathai kurithu ezhudavillai,
he writes about a man,
oru manidanai kurithu ezhugirar.
Understand that.
Idai vilangikollungal.
When God wrote his first book,
devan thammudaiya mudhal puthagathai ezhudina poludhu,
he writes about a man whom he can boast to Satan about.
Satan edathile பெருமை மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு மனிதனை குறித்து எழுதுகிறார்.
In the midst of so many religious hypocrites,
எவ்வளவோ மதவாதிகளான மாய்மலக்காரர்கள் மத்தியிலே,
In the midst of so many people who are following the devil,
பிசாசை பின்பற்றக்கூடிய மக்கள் நிறைந்தவர்கள் மத்தியிலே,
he can boast about one man,
ஒரு மனிதனை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார்.
When you read that,
இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது,
what is it that grips your heart?
உங்கள் உள்ளத்தை பற்றி பிடிப்பது எது?
Lord, I want to be a man like that.
ஆண்டவரே, இது போன்ற ஒரு மனிதனா நான் இருக்க வேண்டுமே.
And you know, he could not boast about Job's wife.
யோபினுடைய மனைவியை குறித்து இயேசு மேன்மை தேவன் மேன்மை பாராட்டி பேச முடியவில்லை.
He didn't tell Satan, have you seen Job's wife? What a God-fearing woman she is.
சாத்தானை பார்த்து யோபினுடைய மனைவியை பார்த்தாயா? எவ்வளவு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷி என்று சொன்னாரா?
So don't be discouraged if your wife is not converted.
அவங்களுடைய மனைவி இரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதிரியப்படவேண்டாம்.
Don't be discouraged if your husband is not converted.
உன்னுடைய கணவன் இரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் சோர்ந்து போகவேண்டாம்.
See if God can boast about you.
உன்னை குறித்து தேவன் மேன்மை பாராட்ட முடியுமா என்று பாருங்கள்.
God did not hold Job responsible because his wife is so godless.
மனைவி தேவனற்றவளா இருந்ததினாலே யோபுவை நீதான் பொறுப்பு என்று ஆண்டவர் சொல்லவில்லை.
He is looking at you.
உன்னை தான் பார்க்கிறார்.
First of all you.
முதலாவது உன்னை பார்க்கிறார்.
If you can build a good home, praise the Lord.
நீ ஒரு நல்ல குடும்பத்தை கட்ட முடிந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
But you are not responsible for your wife or husband. That is one thing you must learn from the book of Job.
யோபின் புத்தகத்திலிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய கணவனுக்கோ உன்னுடைய மனைவிக்கோ நீ பொறுப்பாளி அல்ல.
But
ஆனால்
you are responsible for your children.
உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ பொறுப்பு.
Job brought up his 10 children in a good way, even though his wife was not so God fearing.
யோபுனுடைய மனைவி தேவனுக்கு பயப்படாத ஸ்திரியாக இருந்தாலும் கூட தன்னுடைய 10 பிள்ளைகளையும் தேவ பயத்தில் வளர்த்தவர் தான் யோபு.
Don't blame your husband or wife if your children are not God fearing.
உடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படாவிட்டால் அதற்காக புருஷனையோ மனைவியோ குறை சொல்ல வேண்டாம்.
What a man he was that he had a godless wife and he brought up his 10 children in a good way.
தேவனற்ற மனைவியை கொண்டிருந்தாலும் கூட தேவ பக்தியுள்ள பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எவ்வளவு நல்ல ஒரு மனிதனாக இருந்தார் பாருங்கள் யோபு.
Timothy's mother was like that.
தீமோத்தேயுடைய தாய் அப்படி இருந்தார்கள்.
Her husband was not even a Jew, a Greek businessman who was only interested in money.
அவர் கணவர் அவர் கிரேக்க மனிதர் யூதன் கூட இல்லை. அவர் எப்பொழுது பார்த்தாலும் தொழிலிலேயே தான் விருப்பமுள்ளவராக இருந்தார்.
Timothy's mother brought up her son in such a good way.
தீமோத்தேயுடைய தாய் தன்னுடைய மகளை அவ்வளவு நேர்த்தியாக வளர்த்தார் தெரியுமா?
That before he was 20 years old, Paul said he's good enough to be my co-worker.
20 வயது கூட ஆகவில்லை, எனக்கு உடன் ஊழியனாக இருப்பதற்கு தகுதி பெற்றவர் இந்த தீமோத்தே என்று பவுல் சொன்னார்.
What a wonderful thing.
என்ன அற்புதமான காரியம்.
If you and I could bring up a son in such a way that by the time he's 20 years old, the apostle Paul says he's good enough to be my co-worker.
நீங்களும் நானும் பையனை வளர்த்து அவனுக்கு 20 வயதாகும் பொழுது பவுலே வந்து என்னுடைய உடனுடையனாய் இவர் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்த்தால் எவ்வளவு நல்லமா இருக்கும்.
In the New Testament,
புதிய ஏற்பாட்டு காலத்திலே,
a woman,
ஒரு ஸ்திரீ,
all by herself,
அவள் தானாகவே
with a godless husband,
தேவனற்ற ஒரு மனிதனை கணவனாக வைத்துக் கொண்டு,
brought up her son in such a good way,
நல்ல விதத்தில் தன்னுடைய மகனை வளர்த்திருந்தாள்.
That the greatest apostle on earth said, this chap is fit to be my co-worker.
மிகப்பெரிய அப்போஸ்தலரே வந்து இந்த மனிதன் தான் எனக்கு மகன் தான் எனக்கு உடனுடனே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்த்திருக்கிறார்.
You may not have a responsibility for your wife or your husband.
ஆகவே உங்களுக்கு மனைவியின் மீதோ கணவன் மீதோ உங்களுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம்.
But you have a responsibility for your children.
ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு.
God will never ask you, why is your wife like that? Why is your husband like that?
ஏன் உன்னுடைய புருஷன் இப்படி இருக்கிறான்? ஏன் உன்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாள் என்று தேவன் உங்களை பார்த்து கேட்க போவதில்லை.
He will ask you, why are you like that?
நீ ஏன் அப்படி இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்பார்.
He will ask you, why didn't you bring up your children like that?
ஏன் நீ உன்னுடைய பிள்ளைகளை இப்படி வளர்க்கவில்லை என்று கேட்பார்.
You cannot give this excuse, oh Lord, my wife did not cooperate, my husband did not cooperate.
ஆண்டவரே, என்னுடைய கணவன் ஒத்துழைக்கவில்லை, என்னுடைய மனைவி ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் சொல்லவே முடியாது.
He'll say, look at Job.
யோபை பாருங்கள் சொல்றார்.
He didn't have even the Holy Spirit like you have.
உங்களுக்கு இருக்கிறது போல யோபுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உத்தாசம் இல்லை.
10 children more than you have.
உனக்கு இருக்கிற பிள்ளைகளை காட்டிலும் அவருக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள்.
So you have no excuse.
ஆகவே உனக்கு சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை.
Look at Timothy's mother.
தீமோத்தேயுடைய தாயை பார்.
She didn't have so much fellowship and Bible studies and conference like you have.
உனக்கு இருக்கிறது போல இவ்வளவு வேத பாட வகுப்புகளும் ஆராதனைகளும் கான்ஃபரன்ஸ்களும் தீமோத்தேயுடைய தாய்க்கு இல்லை.
So what excuse do you have for not bringing up your children in a godly way?
ஆகவே தேவ பக்தியுள்ள விதத்தில் உங்கள் பிள்ளைகள் வளர்க்காத இருப்பதற்கு என்ன சாக்கு போக்கு சொல்ல போகிறீர்கள்? காரணம் சொல்ல போகிறீர்கள்.
See what it says here about Job.
யோபை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள்.
There are a number of things mentioned about him.
இங்கே அவரை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
And it's very interesting. Remember, these are the first words of scripture God is speaking from heaven.
தேவன் பரத்திலிருந்து வேதத்திலே பேசக்கூடிய முதல் வார்த்தைகள்.
First words of scripture.
வேதத்திலே உள்ள காணப்படுகிற முதல் வார்த்தைகள்
there was a man
அங்கே ஒரு மனிதன் இருந்தான்
those are the first words of scripture
வேதத்தினுடைய முதல் வார்த்தைகளை பார்த்தீர்களா
there was a woman
அங்கே ஒரு ஸ்திரீ இருந்தாள்
there was a man
அங்கே ஒரு மனிதன் இருந்தான்
what about him
அவன் எப்படிப்பட்டவனா
இருந்தான் he was blameless
அவன்
verse 1
ஒன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் அவன் உத்தமன்
upright
அவன் நேர்மையானவன்
fearing god
கர்த்தருக்கு பயப்படுகிறவன்
turning away from evil
பொல்லாப்புக்கு விலகுகிறவன்
what type of person is god looking for
தேவன் எப்படிப்பட்ட நபரை தேடுகிறார்
blameless
உத்தமன்
that means to the best of his knowledge he is staying away from sin
தன்னுடைய அறிவுபூர்வமாக தனக்கு தெரிந்தவரை பாவத்திலிருந்து விலகி வாழ்ந்து
கொண்டிருக்கிறார் he is
upright அவன் சன்மார்க்கன்
the devil cannot make him bend
சாத்தான் அவனை வளைய செய்ய முடியாது
people cannot make him bend
janangalai avanai valaiya seiya mudiyadhu
he is upright before god
devanukku munbaga nermiyanavanai sanmarkamanai
he fears god
devanukku bayapadugiravan
he doesn't fear any man
endha manidhanukku bayapaduvathillai
he doesn't fear the devil
pisasukku bayapaduvathillai
he fears god
devanukku bayapadugiravan
because he fears god he doesn't fear anything else
devanukku bayapadugirapadinala vera ondrukkum bayapadamaatan
what about his attitude to evil
தீமையை குறித்து அவனுக்கு இருந்த
மனப்பான்மை
இங்கெல்லாம் ஒரு பொல்லாப்பு இருக்கிறதோ அவன் திரும்பிக் கொள்வான்
That is the type of man and woman God is looking for.
இப்படிப்பட்ட மனிதனை மனுஷியும் தான் தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார்.
Job did not have a Bible.
யோபுக்கு அப்பொழுது வேதம் இல்லை.
He had no fellowship.
ஐக்கியம் இல்லை.
No conference.
கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் இல்லை.
No meeting.
கூட்டங்கள் இல்லை.
But see what he says in chapter 31 verse 1.
ஆனால் 31 ஆம் அதிகாரம் 1 ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
I have made a covenant with my eyes. How can I gaze at a virgin?
என்னுடைய கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு ஸ்திரீயின் மேல் ஒரு கண்ணியின் மேல் நினைவாயிருப்பது எப்படி
He doesn't say how can I commit adultery
ஒரு விபச்சாரம் செய்வது எப்படி என்று சொல்லவில்லை
No. Far away from that
அதைவிட எவ்வளவு தூரமா இருக்கிறார்
He says how can I just look at that pretty woman
அழகான இந்த ஸ்திரீயின் மேல் ஸ்திரீயை நான் எப்படி பார்ப்பேன்
Just look
ஒரு பார்வை
I made a covenant with my eyes
கண்களோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்
God has given me a wife
எனக்கு ஒரு மனைவியை தேவன் கொடுத்திருக்கிறார்
I will only look at her
நான் அவளை மட்டுமே ஏறெடுத்து பார்ப்பேன்
How can I look at another woman
வேறொரு ஸ்திரீ எப்படி நான் ஏறெடுத்து பார்ப்பது
This is a man without bible without conference without holy spirit
கான்ஃபரன்ஸ் இல்லாத ஒரு மனிதர் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு மனிதர் வேதம் இல்லாத ஒரு மனிதர்
You think that was a small thing for God?
தேவனுக்கு இது ஒரு சிறு காரியம் என்று
நினைக்கிறீர்களா? It was such a big thing that God could say to Satan, here is a man who turns away from evil.
இது எந்த அளவுக்கு பெரிய காரியம் என்று சொன்னால் சாத்தானையே பார்த்து ஆண்டவர் சவால் இடுகிறார். இங்கே பாருங்கள் பொல்லாப்புக்கு பயப்படுகிற மனிதன், விலகுகிற மனிதன்.
He cared for poor people.
ஏழை மக்களுக்காக கரிசனை கொள்கிறவர்.
Sometime when you get time you read chapter 31.
உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது 31 ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
You see what a man he was.
அவர் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தார் என்று பாருங்கள்.
He had servants verse 13 working for him and they could not find a single thing to complain against him
avarku veettile velai seivadharku velaikar irundargal aanalum ivarai korai solakkudi oru kaaryathai kuda avar kandupidikka mudiyavillai
what a wonderful thing that if I have somebody working for me they have no complaint against me
enakkandru velai seivul irukkirargal aanalum avaridathile ennai patri korai solvadhu ondrume illadirundal evlo nalla varku vaalki
he said I would not eat my food alone verse 17 if there was an orphan there I would feed that orphan
naan 17 வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்திலே சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ
Even my enemies verse 29 if they fell I did not rejoice in it
என்னுடைய பகையினுடைய ஆபத்திலே கூட நான் மகிழ மாட்டேன் அவனுக்கு ஆபத்து நேரிட்ட பொழுது நான் கலி கூர்ந்ததில்லை என்று சொல்கிறார்
verse 29
29 வசனம்
What a man he was
என்ன விதமான மனிதர் பாருங்கள்
Remember without a bible without conferences without the holy spirit
வேதம் இல்லை கான்ஃபரன்ஸ் இல்லை பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலே
God could boast about such a man
அப்படிப்பட்ட மனிதனை குறித்து தேவன் பெருமை பாராட்டுகிறார்
because he brought honor to his name
ஏனென்றால் இப்படிப்பட்ட மனிதர் அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வந்தார்
and we turn back to chapter 1
ஒன்றாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம்
he had 7 sons and 3 daughters
ஏழு மகன்களும் மூன்று மகள்களும் இருந்தார்கள்
and he had his possessions were much
அவருடைய சொத்து எவ்வளவு கணக்கில் இல்லை அவ்வளவு அதிகம்
he was one of the richest men in that area
அந்த பகுதியிலேயே வாழ்ந்த மிகப்பெரிய பணக்காரர்
Can a rich man be spiritual?
ஒரு பணக்காரர் ஆவிக்குரியவராய் வாழ முடியுமா?
Job is the first spiritual man in the Bible and he was a rich man.
வேதத்தில் இருக்கக்கூடிய முதல் ஆவிக்குரிய மனிதர் யோபு அவர் ஒரு பணக்காரராய் இருந்தார்.
Paul was poor.
பவுல் ஏழையா.
But both were spiritual.
இருவருமே ஆவிக்குரியவர்களாக இருந்தார்கள்.
It has nothing to do with money.
அவை பணத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை.
It's got to do with your heart.
அது உங்கள் உள்ளத்தை பொறுத்த காரியம்.
And see further.
இன்னும் கீழே பாருங்கள்.
Job chapter 1
யோபு 1
and verse 4
நான்காம் வசனம்.
Here we read about how Job's sons used to go and celebrate their birthday in each person's house.
அங்கே அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே பிறந்த நாளுக்காக விருந்து செய்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள்.
And when it was finished,
அந்த விருந்து முடிந்தபொழுது
they would celebrate for a number of days.
பல நாட்கள் அவர்கள் அதை கொண்டாடுவார்கள்.
Job would call them, verse 5.
ஐந்தாம் வசனத்தில் யோபு அவர்களை எல்லாம் அழைக்கிறார்.
He would get up in the morning,
அவர் காலையில் எழுந்திருந்து,
and he would offer some offerings to God for them.
அவர்களுக்காக தேவனிடத்திலே பலி செலுத்துவார்.
And then he would call them and consecrate them, it says in verse 5.
ஐந்தாம் வசனத்திலே அதிகாலமே அவர் எல்லாரையும் அழைத்து அனுப்பி அவர்கள் எல்லாம் பரிசுத்தம் பண்ணுவாராம்.
He would pray for them.
அவர்களுக்காக ஜெபிப்பார்.
Now remember, these are not little boys.
ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள, இவர்கள் எல்லாம் சிறு கை குழந்தைகள் எல்லாம் பிள்ளைகள்
எல்லாம். It says in verse 4, they were all living in their own house. They were all grown up people.
நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம், அந்தந்த குமாரர்கள் எல்லாரும் தன் தன் வீட்டிலே வாழ்ந்தார்களாம், ஆகவே வளர்ந்தவர்கள்.
He would call his grown up sons.
தன் வளர்ந்த மகன்களை எல்லாம் அழைக்கிறார்.
What a man he was.
என்ன மனிதன் பாருங்கள் அவர்.
That his grown up children respected him.
வளர்ந்த பிள்ளைகள் யோபுவை மதித்தார்கள்.
So come here my sons, I want to pray for you.
மகனே வா, நான் உனக்காக ஜெபிக்க வேண்டும்.
And all the 7 sons and 3 daughters would come to Job so that he can pray for
them. 7 மகன்களும் 3 மகள்களும் யோபுவினிடத்தில் வருவார்கள். யோபு அவர்களோடு சேர்ந்து ஜெபிப்பார்.
You really brought up your children well if when they are grown up and they have got their own houses they will still listen to you when you call them and say I want to pray for you.
நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சமயம் வளர்த்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? அவர்கள் எல்லாரும் வளர்ந்து தங்கள் தங்கள் குடும்பத்தை ஸ்தாபித்து வீடுகளில் சென்ற பொழுது அப்பொழுது நீங்கள் அழைக்கிறீர்கள், உங்களை மதித்து அவள் வருகிறார்கள் என்று சொன்னால் நல்ல விதத்தில் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறீர்கள்.
And he says, I want to pray for you for something.
நான் ஒன்றுக்காக உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன் என்று சொல்கிறார்.
Perhaps you may have sinned when you were having this birthday feast.
நீங்கள் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்திலே ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம்.
What a thing to tell your children.
பிள்ளைகளுக்கு சொல்வதற்கு என்ன ஒரு காரியம் இருக்கிறது பாருங்கள்.
Perhaps you may have sinned, my children.
பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பாவம் செய்திருக்கலாம்.
You may not have known it.
உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம்.
I don't know.
எனக்கும் தெரியாது.
But I want to make sure that your sin is forgiven.
அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாயிட்டு என்பதிலே நான் நிச்சயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன்.
I am a father. I have a responsibility for you.
நான் ஒரு தகப்பன், உனக்கு உன் மீது எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது.
And they say, how could we have sinned?
நாங்கள் எப்படி பாவம் செய்திருப்போம்?
We didn't kill anybody. We didn't commit any adultery.
நாங்கள் யாரையும் கொலை செய்யவில்லை. நாங்கள் விபசாரம் செய்யவில்லை.
No, you may have forgotten about God.
நீங்கள் தேவனை ஒருவேளை மறந்திருக்கலாம்.
It's possible that you have sinned against God in your heart.
உங்கள் இருதயத்திலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கக்கூடிய ஒரு சாத்தியம் உண்டு.
No, my sons, it is not externally you did something.
இல்லை பிள்ளைகளே, நீங்கள் வெளிப்பிரகாரமாக பாவம் செய்யவில்லை.
I am afraid that you sinned against God in your heart.
உங்கள் உள்ளத்திலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பீர்களோ என்று நான் பயப்படுகிறேன்.
And look at the next sentence in verse 5.
ஐந்தாம் வசனத்திலே அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள்.
Thus Job did continually.
இப்படி தொடர்ந்து இந்த பிரகாரமாக அந்த நாட்களிலே செய்து வருவான் என்று ஐந்தாம் வசனம் கடைசியிலே
வசனம். Oh, I want to do that continually till the Lord takes me home.
என்னை தேவன் தம்முடைய வீட்டுக்கு அழைக்கும் வரைக்கும் இதை தொடர்ந்து நான் செய்து கொண்டே இருக்க விரும்புகிறேன்.
Pray for your children.
பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள்.
Perhaps they have sinned against God in their heart.
ஒருவேளை தங்கள் உள்ளத்திலே பாவம் செய்திருக்கலாம் தேவனுக்கு விரோதமாக.
Don't wait till they commit sin on the outside.
வெளியே பாவம் செய்யட்டும் என்று சொல்லி அதுவரை காத்திருக்க வேண்டாம்.
Pray for them when you don't even know. Perhaps they have sinned against God in their
தெரியவில்லை. ஒருவேளை செய்திருக்கலாம், ஒருவேளை செய்திருக்கலாம்.
What a man of God he was.
என்ன தேவனுடைய மனிதன் பாருங்கள் இவர்.
He was not bothered whether his children were making money in their business.
தன்னுடைய தொழிலுக்காக பணத்தை சம்பாதிக்க கொடுத்துக்கிறார்களா பிள்ளைகள் என்று பார்க்கவில்லை.
He didn't gather them together though. I'm going to pray for you. God will bless your business and help you in your studies.
எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஆண்டவர் உங்களை தொழிலை ஆசீர்வதிப்பார், உங்கள் படிப்பை ஆசீர்வதிப்பார் என்று இதற்காக ஜெபிக்க முடியா கூப்பிடவில்லை.
He may have prayed for them but that was number 10 or 12 in his list.
அதற்காக அவர் ஜெபித்திருப்பார், ஆனால் அந்த ஜெப குறிப்பு 10 அல்லது 12 தான் இருந்திருக்கும்.
But his number 1 prayer was this.
ஆனால் அவருக்கு ஜெபித்த முதல் ஜெப குறிப்பு,
my children,
என் பிள்ளைகளே,
you may have sinned against God in your heart.
உங்களுடைய உள்ளத்திலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கலாம்.
I want to pray for you.
உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
let's pray for our families like that.
நம்முடைய குடும்பங்களுக்கு இப்படியாய் ஜெபிப்போம்.
God has written in his first book of the Bible about a man like this.
இது போன்ற ஒரு மனிதனை குறித்து தான் தேவன் முதல் எழுதிய புத்தகத்தில் எழுதி இருக்கிறார்.
And then Satan comes there.
சாத்தான் இங்கே வருகிறான்.
And the Lord says to Satan, where are you coming from? Verse 7.
சாத்தானே, எங்கிருந்து வருகிறாய் என்று ஏழாம் வசனத்திலே கர்த்தர் கேட்கிறார்.
And he says, I'm roaming around the earth.
நான் பூமி எங்கும் சுற்றித் திரிந்து வருகிறேன்.
And by the way, he's still doing that.
அதே சமயத்தில் உன்னை சொல்லிக் கொள்ளட்டும், இன்னைக்கு அவன் பூமி எங்கும் உலாவிக் கொண்டுதான் இருக்கிறான்.
Satan is roaming around the earth.
சாத்தான் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான்.
Helping believers to accuse one another.
விசுவாசிகள் ஒருவரையொருவர் குற்றம் சுமத்தும்படி குற்றம் சொல்லும்படியாய் உதவி செய்கிறார்.
Make believers open their mouth and backbite against others.
விசுவாசிகள் வாயை திறந்து இவங்களை பத்தி அவங்க கிட்ட பேசிக்கொண்டே இருக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறான்.
To separate the elders in the churches.
சபையில் உள்ள மூப்பர்களுக்குள்ளாய் பிரிவினை கொண்டு வரும்படியாக அப்படி செய்கிறான்.
To separate husband and wife in a home.
ஒரு குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி பிரிக்கும்படியாக அப்படி செய்து கொண்டிருக்கிறான்.
To make believers fight for earthly things.
பூமிக்குரிய காரியத்துக்காக விசுவாசிகள் சண்டை போட செய்கிறான்.
He is roaming around the earth.
அவன் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான்.
He is very successful in his work.
தன்னுடைய வேலையிலே முற்றிலும் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறான்.
I want to tell you Satan is very successful in his work among believers.
நான் உங்களுக்கு சொல்கிறேன் விசுவாசிகள் மத்தியிலே பிசாசு செய்கிற கிரியைகளிலே ஊழியத்திலே அவர் முற்றிலும் வெற்றி அடைந்து இருக்கிறான்.
God has raised up a few people now to stand against the devil.
இப்பொழுது அந்த பிசாசுக்கு விரோதமாக எழுந்து நிற்கும்படியாக தேவன் ஒரு சிலரை எழுப்பி இருக்கிறார்.
That's you.
அது யார்? நீங்கள்.
And me.
நான்.
God has raised us up to stand against all these activities of
sin. இந்த பிசாசுடைய எல்லா கிரியைகளுக்கும் விரோதமாக எழுந்து நிற்கும்படியாக தேவன் உன்னையும் என்னையும் எழுப்பி இருக்கிறார்.
We are not going to hold hands with the accuser of the brothers.
சகோதரர்களை குற்றம் சுமத்துகிற அவனோடு கூட நாம் கைகளை கோர்த்து கொண்டிருக்க போவதில்லை.
That's not our business.
அது நம்முடைய வேலை அல்ல.
We will pray for people.
நாம் ஜனங்களுக்காக ஜெபிக்கலாம்.
If they want to go wrong way, let them go. We can't do anything about it.
அவங்க தவறு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து விரும்பினால் போகட்டும், அது நம்முடைய காரியம் அல்ல.
But we are going to make sure that our own family is going to grow up in a God fearing way.
நம்முடைய சொந்த குடும்பமானது தேவபக்தியிலே வளர வேண்டும் என்பதை நாம் தான் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
See, the first people whom God spoke about.
தேவன் பேசின ஒரு முதல் மனிதனை பாருங்கள்.
Noah was another man like that.
இது போன்ற இன்னொரு மனிதர் நோவா.
What do we know about Noah?
நோவாவை பற்றி நமக்கு என்ன தெரியும்?
I don't know one thing about the sermons he preached.
நோவா என்ன விதமான பிரசங்கத்தை பிரசங்கித்தார் என்று ஒரு சதவீதம் கூட எனக்கு தெரியாது.
But I know one thing, that his three sons and their wives were all God fearing.
ஆனால் அவருக்கு இருந்த மூன்று மகன்களும் அவருடைய மனைவிமார்கள் எல்லாரும் தேவனுக்கு பயப்படுவர்களாக
இருந்தார்கள். They respected their father and got inside the ark.
அவர்கள் தன்னுடைய அப்பாவை மதித்து அந்த பேழைக்குள்ளாய் சென்றார்கள்.
That's what I learned about Job. That's what I learned about Noah.
இதை குறித்து தான் நான் யோபை குறித்து அறிந்திருக்கிறேன், நோவாய் குறித்து அறிந்திருக்கிறேன்.
They were strict fathers.
அவர்கள் எல்லாரும் கண்டிப்பான தகப்பன்மார்களாக இருந்தார்கள்.
They didn't just allow their children to grow up as they like.
பிள்ளைகள் விரும்புகிற விதமாய் அவர்களை வளர்ப்பதற்கு அனுமதிக்காதவர்கள்.
He said, children, you must fear God.
பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும்.
I don't want to be a popular father with you. I want to make sure you walk in God's ways.
உன்னுடைய மத்திலே நல்ல தகப்பன் என்றதான ஒரு புகழ்ச்சி நான் பெற விரும்பவில்லை. ஆனால் நீ தேவனுடைய வழியில் நடக்கக்கூடியவன்.
Because I want to protect you from the devil.
பிசாசினிடத்தில் நான் உன்னை பாதுகாக்க வேண்டும்.
And if I protect you from the devil, you'll be able to protect your children from the devil.
நான் உன்னை பிசாசினிடத்தில் உன்னை பாதுகாத்தால் நீ உன்னுடைய பிள்ளைகளை பிசாசினிடத்தில் பாதுகாக்க முடியும்.
So many careless fathers and mothers in the world today.
இந்த உலகத்தில் இன்று அநேக கவலையினமான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய காரியம்.
Remember when God wrote a book.
தேவன் ஒரு புத்தகத்தை எழுதும்பொழுது அந்த முதல் புத்தகத்தில் ஒரு மனிதனை குறித்து
எழுதுகிறார்.
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதன்.
Who would not gaze at women.
ஸ்திரீகளை நோக்கி பார்க்காதவர்.
Who would bring up his children in a God fearing way.
தன்னுடைய பிள்ளைகளை தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்திலே வளர்க்கக்கூடியவர்.
And who would boast about to Satan.
சாத்தானை பார்த்து யோபை பெருமையாக பேசுகிறார், சவால் இடுகிறார்.
God could not speak about anybody else on the earth.
பூமியிலே அப்பொழுது வேறு யாரை குறித்தும் தேவன் அப்படி பேச முடியவில்லை.
You know, I think Satan came to say, God, a lot of people who take your name, they're all hypocrites.
ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற அநேகர் பாத்துங்க எல்லாம் மாயமாலக்காரர்களா இருக்கிறார்கள் சாத்தான் சொல்லியிருப்பார்.
God, you know that better than me.
ஆண்டவரே, என்னை காட்டிலும் நீ நன்றாக அறிந்திருக்கிறீர்கள்.
All your people are hypocrites.
உங்களுடைய ஜனங்கள் எல்லாரும் மாயமாலக்காரர்.
They sing wonderful songs on the Sunday.
ஞாயிற்றுக்கிழமை நல்ல பாடலை பாடுகிறார்கள்.
They're all seeking their honor.
எல்லாரும் சொந்த கனத்தை தேடுகிறார்கள்.
And they've got secret sin in their lives.
ஆனால் வாழ்க்கையிலே ரகசிய பாவங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
God says,
தேவன் சொல்கிறார்,
that may be true.
அது உண்மையா இருக்கலாம். ஆனால்
have you seen Job?
யோபை பார்த்தாயா?
And Satan says, that's only one man.
ஒரே ஒரு மனிதன் தானே இருக்கிறான்.
God says, one man is enough.
ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு மனிதன் போதும்.
There's a man who will be a testimony for my name on the earth.
இந்த பூமியிலே என்னுடைய நாமத்திற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் போதும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Same thing today.
அதே காரியத்தை தான் இன்றைக்கும்
சொல்லுகிறான். Satan comes to God.
சாத்தான் தேவனிடத்தில் வருகிறான்.
He says, look at the condition of these people who call themselves believers.
தங்களை விசுவாசிகள் என்று அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய நிலைமையை பாரும்.
Look at their private life.
அவர்களுடைய தனி அந்தரங்க வாழ்க்கையை பாரும்.
Look at their financial matters.
அவர்களுடைய பொருளாதார புழக்கத்தை பாரும்.
And these so-called preachers and pastors who represent your name, God, see what lovers of money they are.
தேவனே, உம்முடைய நாமத்தை உமக்காக பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பிரசங்கியார்கள் பாஸ்டர்களை பாரும். அவர்கள் எவ்வளவு பெரிய பண ஆசைக்காரர்களாக இருக்கிறார்கள்.
God says, yeah, that's true.
ஆண்டவர் சொல்கிறார், உண்மைதான். ஆனால்
have you seen this person?
இந்த நபரை பார்த்தாயா?
And that person.
அந்த நபரை பார்த்தாயா?
And that person in that village.
இந்த கிராமத்திலே இந்த ஆளை பார்த்தாயா?
And that person in this city.
இந்த பட்டணத்திலே இந்த நபரை பார்த்தாயா?
I have got a few people in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள்.
I've got a few people in India.
இந்திய தேசத்தில் ஒரு சில மக்கள் எனக்கு இருக்கிறார்கள்.
I've got a few people in the world.
உலகத்தில் ஒரு சில மக்கள் எனக்கு இருக்கிறார்கள்.
Who are different from the ones you're talking about.
நீ பேசிக்கொண்டிருக்கிற இந்த மக்களை காட்டிலும் வித்தியாசமானவர்கள்.
They fear me.
எனக்கு பயப்படுகிறார்கள்.
They don't gaze at women.
அவர்கள் ஸ்திரீகளை இச்சையோடு பார்க்கிறவர்கள் அல்ல.
They turn away from evil.
பொல்லாப்புக்கு விலகுகிறவர்கள்.
They have a concern for the glory of my name.
என்னுடைய நாமத்தை குறித்து கரிசனுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நாம மகிமை குறித்து கரிசனுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
They don't love money.
பணத்தை நேசிப்பதில்லை.
They are blameless.
அவர்கள் குற்றமற்றவர்கள்.
They are upright.
சன்மார்க்கர்கள்.
Some of them may not be great preachers.
அதிலே ஒரு சில பெரிய பிரசங்கியாரா இல்லாமல் இருக்கலாம்.
But they are holy people.
ஆனால் பரிசுத்தவான்கள்.
Turn away from evil.
பொல்லாப்புக்கு விலகுகிறவர்கள்.
And have you seen how this person and that person and brought up his children?
இந்த நபரையும் அந்த நபரையும் பார்த்தாயா? அவருடைய பிள்ளைகளை பார்த்தாயா?
I know many preachers have their children are all wayward.
அநேக பிரசங்கியார்கள் தெரியும் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் வழிதவறி போனவர்களா இருக்கிறார்கள்.
Yes. But have you seen this one?
ஆனால் இந்த நபரை பார்த்தாயா?
Have you seen that elder?
அந்த மூப்பரை பார்த்தாயா?
And this other elder?
இந்த மூப்பரை பார்த்தாயா?
See how they brought up their children.
அவன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறான் என்று பார்த்தாயா?
Blameless.
குற்றமற்ற.
Upright.
சன்மார்க்கமான.
And the devil says, but what about his wife?
மனைவியை பாருங்க ஆண்டவரே.
God said, don't worry about his wife.
மனைவி பற்றிலாம் கவலைப்படாதே.
See the man.
மனிதனை பார்த்தாயா?
He's a testimony for me.
அவன் எனக்கென்று சாட்சியா இருக்கிறான்.
My dear brothers and sisters.
என் அருமையான சகோதர சகோதரிகளே.
Be a person like that.
இது போன்ற ஒரு நபராக இருந்து விடுங்கள்.
Don't care for the empty approval of people in your church.
உங்கள் சபையிலே இருக்கக்கூடிய மக்களுடைய வெறுமையான ஒரு கனத்தையோ அங்கீகாரத்தையோ நாட வேண்டாம்.
Some of them think you're a great man of God.
சிலர் உங்களை பெரிய தேவ மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
The question is, can God boast about you to Satan?
கேள்வி என்னவென்றால் சாத்தானிடத்திலே தேவன் உன்னை பற்றி சவாலிட முடியுமா?
Verse 8.
எட்டாம் வசனம்.
There is no one like him in the whole earth.
முழு உலகத்திலேயும் பூமியிலேயும் யோபை போல ஒருவனும் இல்லை என்றார்.
There is no one like him in the whole earth.
முழு பூமியிலேயும் ஒருவனும் இல்லை.
Imagine if God can say that.
தேவன் இப்படி உங்களை பார்த்து
சொல்லுவார். There is no one like that person in the whole of Tamil Nadu.
இந்த முழு தமிழ்நாட்டிலுமே இதே போல ஒரு நபர் இல்லை.
There's no woman like that in the whole of Tamil Nadu.
இந்த ஸ்திரீ போல முழு தமிழகத்திலே வேறு யாருமே இல்லை என்று ஆண்டவர் சொன்னால் எப்படி இருக்கும்?
If God can say that.
தேவன் அதை சொல்லுவார் என்றால்.
Oh, what more do you want?
அதே காட்டில் வேறு என்ன உங்களுக்கு வேண்டும்?
Do you have a longing? Oh God, I want your name to be glorified through me.
ஆண்டவரே என் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்கு இருக்கிறதா?
In the midst of a Christendom that's dishonoring you.
உம்முடைய நாமத்தை தூஷிக்கக்கூடிய கிறிஸ்தவத்தின் மத்தியிலே.
I want to be a person who honors you.
உம்முடைய நாமத்தை கனப்படுத்துகிற ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும்.
Who obeys your word 100%.
உம்முடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதனாக
நான் இருக்க வேண்டும். Who will not modify or change anything in your word in any area.
எந்த உம்முடைய வார்த்தையிலே காணப்படுகிற எந்த ஒரு வார்த்தையும் எனக்கு ஏற்றாற்போல மாற்றாத ஒரு கீழ்ப்படிதல்.
Who will build my home the way you want it built.
நீர் விரும்புகிற விதமாய் தன்னுடைய குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு மனிதர்.
Who will bring up my children the way you want children to be brought up.
நீர் விரும்புகிற விதமாய் பிள்ளைகளை வளர்க்கிற விதமாய் எப்படி விரும்புகிறோ அதே போல தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு
மனிதர். And with my little ability.
என்னுடைய கொஞ்சம் திறமையை வைத்துக்கொண்டு.
I want to build a church even if it's a very small church.
அது ஒரு சிறு சபையா இருந்தாலும் உம்முடைய சபையை நான் கட்ட விரும்புகிறேன்.
It doesn't matter if it's not a big church.
அது பெரிய சபையா இல்லாவிட்டால் அது ஒரு பொருட்டல்ல.
Even if it's a small church.
அது சின்ன சபையா இருந்தாலும்.
But a church exactly according to your word in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே உம்முடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் அதே போல் இருக்கக்கூடிய ஒரு சபை.
Lord, please help me.
ஆண்டவரே தயவுசெய்து எனக்கு உதவி செய்யும்.
That you can point out at least one church to the devil and say, there is a church according to my word.
என்னுடைய வார்த்தையின் முடியா இந்த இடத்துல ஒரு சபை இருக்கிறது என்று பிசாசுக்கு சவால் இடக்கூடிய சபையா ஆண்டவரே ஒரு சபை இருக்கட்டும்.
How many of you elders have a burden like that?
மூப்பர்களே உங்களில் எத்தனை பேருக்கு இது போல ஒரு பாரம் இருக்கிறது?
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
This should be our longing.
இதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும்.
God is calling out of the nations of people for his name.
புற ஜாதிகளிலிருந்து தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்துகிறார்.
Don't be satisfied that you are going to heaven when you die.
மரித்தால் பரலோகத்துக்கு போவேன் என்பதனால் திருப்திப்பட்டு விட வேண்டாம்.
Before I go, I want to glorify God's name on the earth.
நான் அங்கே போவதற்கு முன்பதாக இந்த பூமியிலே தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும்.
Why do I preach so much? You must be filled with the Holy Spirit all the time.
எல்லா நேரத்திலும் நீங்கள் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தில் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஏன் நான் பிரசங்கிக்கிறேன்?
We need to be cleansed in the blood of Jesus Christ to go to heaven.
நாம் பரலோகத்திலே போவதற்கு பரிசுத்த இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும்.
That's enough.
அது போதும்.
You don't need to be filled with the Holy Spirit to go to heaven.
பரலோகத்துக்கு போவதற்கு பரிசுத்த அபிஷேகம் உங்களுக்கு தேவையில்லை.
So if you are only interested in going to heaven, you will never seek to be filled with the Holy Spirit.
பரலோகத்துக்கு போவது மட்டுமே உங்கள் விருப்பமா இருந்தால் ஒரு காலம் நீங்கள் பரிசுத்தான அபிஷேகத்தை நாட மாட்டீர்கள்.
Why did I seek God to be filled with the Holy Spirit?
பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஏன் தேவனை தேடுகிறேன்?
I'll tell you honestly.
நான் நேர்மையா உங்களுக்கு சொல்றேன்.
It was not to go to heaven.
பரலோகத்துக்கு போவதற்காக அல்ல.
My place in heaven was already reserved.
என் பரலோகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய இடமானது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விட்டது.
Because I had turned from sin and asked Jesus to cleanse my dirty heart with his blood.
பாவத்தை விட்டு நான் திரும்பி ஆண்டவரே என்னுடைய அசுத்தமான இருதயத்தை இரத்தத்தினாலே கழுவு என்று கேட்டிருக்கிறேன்.
I sought to be filled with the Holy Spirit because I wanted to be a witness for God on the earth.
இந்த பூமியிலே நான் தேவனுக்கு சாட்சியா இருக்கும்படியாக தான் நான் அபிஷேகத்தினுடைய நிறைவை கேட்கிறேன்.
And if you don't seek for that earnestly,
இதை நீங்கள் உண்மையான தாகத்தோடு கூட தேடாவிட்டால்,
you are a selfish person who is only interested in going to heaven when you die.
பரலோகத்துக்கு எப்படியாவது செத்து போனால் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றதான சுயநலக்காரனா இருக்கிறீர்கள்.
You don't want to be a witness for God on the earth.
இந்த பூமியிலே தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டாமா?
There is only one way to be a witness for God on the earth.
தேவனுக்கு சாட்சியா இருப்பதற்கு ஒரே ஒரு மார்க்கமே உண்டு.
If you are filled with the Holy Spirit every day.
ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்.
Not just once in the past.
கடந்த காலங்களிலே ஒரே ஒரு முறை என்று அல்ல.
I believe this is the mistake that many Christians have made.
அநேக கிறிஸ்தவர்கள் செய்த தவறு இது என்று எண்ணுகிறேன்.
They always ask, "Have you been baptized in the Holy Spirit?"
நீங்க பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா?
Born again is all right. You are born again once.
ரட்சிக்கப்பட்டீங்களா கேட்பதிலே தவறில்லை. ஒரு முறை நீங்கள்
ரட்சிக்கப்பட்டு But filled with the Holy Spirit is not once.
ஆனால் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவது ஒரு முறை மட்டுமல்ல.
Many people have made that mistake thinking that is once.
ஒரு முறை தான் இது என்று சொல்லி அநேகர் இந்த தவறை செய்து விட்டார்கள்.
And they say, yeah, 25 years ago.
ஆம் 25 ஆண்டுகள் முன்பாக நான் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டேன்.
That's like asking a person, were you healthy 25 years ago?
25 வருஷத்துக்கு முன்பு ஆரோக்கியமா இருந்தீங்களா
கேட்பது போல. Yeah, I was very healthy 25 years ago.
ஆம் 25 ஆண்டுகள் முன்பாக நான் ஆரோக்கியமானவனாக இருந்தேன்.
But I'm full of sickness now.
ஆனால் இப்ப வியாதியால் நிறைந்திருக்கிறேன்.
Do you want to be like that?
நீங்கள் அப்படி இருக்க வேண்டுமா?
No.
இல்லை.
I want to be filled with the Spirit today.
இன்றைக்கு நான் ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்.
Was I filled with the Spirit yesterday?
நேற்றைய தினத்தில் நிரப்பப்பட்டிருந்தேனா?
That was good enough for yesterday.
அது நேற்றைய தினத்துக்கு தான் போதும்.
I want to be filled with the Spirit today.
இன்றைக்கு ஆவியால் நிரப்பப்பட வேண்டும்.
I want to be a witness for God today.
இன்றைக்கு தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டும்.
I'm so disappointed when I see young brothers who should be on and sisters who should be on fire for God who are so sluggish.
தேவனுக்கென்று அக்கினியே பிழம்புகளா இருக்க வேண்டிய வாலிப தம்பியே வாலிப தங்கையே நீங்கள் சோம்பல் உள்ளவர்களாய் கவனையற்றவர்களாய் இருக்கிறதை பார்க்கும்பொழுது நான்
வருத்தப்படுகிறேன்.
நான் 70 வயது எனக்கு ஆகிவிட்டது. என்னை காட்டிலும் நீங்கள் எல்லாம் அக்கினி புழங்களாய் இருக்க
வேண்டும்.
நீங்களும் நானும் வாருங்கள், ரோட்டிலே போய் ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுவோம்.
Who's going to win?
யார் ஜெயிக்க போகிறார்?
I'll tell you, I can't win. I can't run. Even when I was young, I was not very fast.
நான் வாலிபனா இருந்த பொழுது கூட என்னால வேகமாக ஓட முடியாது. ஆனா இப்போது உங்களோட போட்டி போட்டு ஓட முடியும்.
You will win definitely.
கண்டிப்பாக நீங்க தான் ஜெயிக்க போறீங்க.
Why can't you be more on fire for God than me then?
அப்படியானால் என்னை காட்டிலும் ஏன் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிக அக்கறை புறங்களா இருக்க கூடாது?
Those apostles were 30 years old and they were on fire for God.
அப்போஸ்தலர்கள் எல்லாம் 30 வயது நிரம்பியவர்களா இருந்தார்கள். தேவனுக்கென்று அக்கினியா இருந்தார்கள்.
God wants you to be like that.
நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
God wants you to set other people on fire.
மற்றவளையும் நீங்கள் அக்கினியை பற்றி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
I'm sure that Job's influence had a great life had a great influence on his children.
யோபினுடைய வாழ்க்கை அவனுடைய பிள்ளைகளிடத்தில் அதிகமான தாக்கத்தை உண்டு பண்ணியது.
He may not have been a great preacher.
அவன் ஒரு பெரிய பிரசங்கியா இல்லாமல் இருந்திருக்கலாம்.
The Lord didn't say to Job, I say to Satan, have you heard anybody preach like Job?
தேவன் சாத்தானை பார்த்து, சாத்தானே யோபு பிரசங்கிப்பதை போல யாராவது பிரசங்கிப்பதை நீ கேட்டிருக்கிறாய் என்று சொல்லவில்லை.
He is looking for godly men, even if they can preach or not preach.
பிரசங்கிக்கிறார்களோ இல்லையோ தேவ பக்தி உள்ள மனிதனை தேவன் தேடுகிறார்.
You know, sometimes we are ambitious for the wrong thing.
சில சமயத்திலே நாம் தவறான காரியங்களுக்காக வாஞ்சுள்ளவர்களாக இருக்க முடியும்.
I have told people,
நான் மக்களை பார்த்து சொல்லியிருக்கேன்,
you should never pray that God will help you to preach like me preach.
நான் பிரசங்கிக்கிறது போல ஆண்டவரே ஒரு பிரசாக் பிரசங்கிக்கிறது போல நான் பிரசங்க உதவி செய்யும் என்று ஒரு காலம் நீங்கள் ஜெபிக்க கூடாது என்று சொல்லியிருக்கேன்.
That is, God can give that gift to you in a moment.
அது ஒரு சலத்திலே தேவன் அந்த வரத்தை கொடுத்து விடலாம்.
But it won't make you spiritual.
அது உன்னை ஆவிக்குரியவனாய் மாற்றாது.
You must long to be holy.
பரிசுத்தவானாய் இருப்பதற்கு நீ வாஞ்சிக்க வேண்டும்.
If you don't see holiness in me, there's nothing to copy me in.
பரிசுத்தத்தை என் வாழ்க்கையிலே பார்க்கவில்லை என்று சொன்னால் வேற ஒன்றையும் என் வாழ்க்கையில்
காப்பி. If you don't see humility in me, there's nothing to imitate me in.
என்னுடைய வாழ்க்கையில் நீ தாழ்மையை பார்க்காவிட்டால் என்னை பார்த்து நீ காப்பி அடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை.
If I have not brought up my home properly, it's no use imitating me.
என்னுடைய குடும்பத்தை நான் ஒழுங்காய் கட்டி எழுப்பவில்லை என்று சொன்னால் என்னை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு உனக்கு ஒன்றுமே இல்லை.
Don't ever long for anybody's gift.
யாருடைய வரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த வரம் அந்த விருப்பம் இருக்க வேண்டாம்.
I want to be a godly person.
ஆண்டவரே நான் ஒரு தேவபக்தியுடனா இருக்க வேண்டும்.
Like Job.
யோபை போல.
Like Paul.
பவுலை போல.
Like Peter.
பேதுருவை போல.
Even if I can't preach.
நான் பிரசங்கிக்காவிட்டாலும் பரவாயில்லை.
If I can't sing.
நான் பாட முடியாவிட்டாலும் பரவாயில்லை.
I want to be a godly person.
நான் தேவபக்தியுடனா இருக்க வேண்டும்.
You are calling out of the nations of people for your name.
உம்முடைய நாமத்திற்கென்று நீங்கள் புறஜாதியிலிருந்து நீர் ஒரு ஜனத்தை ஏற்படுத்துகிறீர்.
The name of Jesus is so dishonored in India.
இந்திய தேசத்திலே இயேசுவின் நாமம் அதிகமாக
by Christians.
கிறிஸ்தவர்களினாலே.
Who are the people dishonoring the name of the Lord in India?
இந்திய தேசத்திலே தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள் யார்?
Christians.
கிறிஸ்தவர்கள்.
Not non-Christians.
கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அல்ல.
They don't take the name of Christ.
அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை எடுப்பதில்லை.
Those who take the name of Christ to dishonor Christ.
கிறிஸ்துவை நாமத்தை எடுக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவை தூஷிக்கிறார்கள்.
In the midst of such Christians.
இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் மத்தியிலே.
God wants you and me.
நீங்களும் நானும் தேவனுடைய சேவை.
Godly lives.
தேவபக்தி வாழ்க்கை கட்டுவது.
Holy lives.
பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது.
Your eyes.
சுத்தமான கண்கள்.
Control tongue.
நாவை கட்டுப்படுத்துகிறவர்கள்.
Right uprightness in money matters.
பண விஷயத்திலே நேர்மையா இருக்கிறவர்கள்.
With a heart that loves others.
மற்றவர்களை நேசிக்கக்கூடிய இருதயம் உடையவர்கள்.
With a humility that serves.
தாழ்மையோடு மற்றவர்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்கக்கூடிய தாழ்மை.
May God help us.
தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போமா.
Bow our heads before God.
தேவனுக்கு முன்பாக நாம் தலைகளை வணங்குவோம், கண்களை மூடுவோம்.
Let's ask God to help us.
ஆண்டவரே உதவி செய்யும்படி ஆண்டவரே கேட்போம்.
You cannot live this life if you are not filled with the Holy Spirit.
ஆண்டவரே எங்களை பரிசுத்தாவினாலே நிரப்பாவிட்டால் எங்களுக்கு இந்த வாழ்க்கை வாழ முடியாது ஆண்டவரே என்று கேட்போம் ஆண்டவரிடத்திலே.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Help us to be what you want us to be on this earth.
இந்த பூமியிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதுபோல இருக்கட்டும் ஆண்டவரே.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.